கடிதம் ஒன்று. என் அன்பு ஏட்டி, உன்னுடைய நோயாளி எதை வாசித்துக் கொண்டிருக்கிறான் என்பதையும், நீ வழி நடத்துவதையும், அவன் தன்னுடைய உலகப்பற்றுள்ள நண்பனை அடிக்கடி சந்திக்கும்படியாக நீ பார்த்து கொள்வதையும் பற்றி சொன்னதை நான் குறித்து கொண்டேன். ஆனாலும் நீ சிறிதளவு புத்தியற்றவனாயிருக்கிறாய் அல்லவா? எதிரியின் பிடியிலிருந்து அவனை விலக்கி வைக்க வாக்குவாதம் செய்வதுதான் வழி என்று நீ நினைப்பது போல் இது இருக்கிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அவன் வாழ்ந்திருந்தால் அது உண்மையாக இருந்திருக்கக்கூடும். அந்த காலங்களில் மனிதர்கள் எப்பொழுது ஒரு விஷயம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, எப்பொழுது நிரூபிக்கப்படவில்லை என்பதை நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள். அப்படி நிரூபிக்கப்பட்டிருந்தால் அதை உண்மையாகவே நம்பினார்கள். அவர்கள் சிந்தனையோடு செயலையும் இணைத்து பார்த்து வந்தனர். தங்களுடைய வாழ்க்கை முறையை தங்களுக்கு தொடர்ச்சியான சிந்தனையின் விளைவாக மாற்றிக்கொள்வதற்கும் அவர்கள் தயாராக இருந்தனர். ஆனால் வாராந்திர பத்திரிகைகள் மேலும் அப்படிப்பட்ட சில ஆயுதங்கள் இவைகளின் வரவால் நாம் அதை பெரிதும் மாற்றிவிட்டோம். உன்னுடைய இந்த மனிதன் சிறுவனாக இருந்ததிலிருந்து தன்னுடைய மூளையில் பலவிதமான ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகாத தத்துவங்களை வைத்துக்கொண்டு குழப்புவதில் மிகவும் பழக்கப்பட்டவன் ஆவான். அவன் கோட்பாடுகளை முதலாவது சரியா அல்லது தவறா என்று சிந்திக்காமல், இது வெறும் கருத்துப்பாங்கானதா அல்லது செயல்படுத்தக்கூடியதா என்றும், பழையதா அல்லது நடைமுறையில் உள்ளதா என்றும், வழக்கமானதா அல்லது கடுமையானதா என்றும் பார்க்கிறான். அவனை ஆலயத்துக்கு செல்ல விடாமல் தடுப்பதற்கு உனக்கு இருக்கக்கூடிய சிறந்த உதவி வாக்குவாதம் அல்ல, அவனால் புரிந்து கொள்ள முடியாத பிதற்றொழிதான். பொருள் முதல்வாதம்தான் உண்மை என்று அவனை சிந்திக்க வைக்க முயற்சிப்பதில் நீ நேரம் வீணடிக்காதே. அதுதான் வலிமையானது, அப்பட்டமானது மற்றும் தைரியமானது என்றும், அதுதான் எதிர்காலத்தின் தத்துவம் என்றும் அவனை சிந்திக்க வை. அப்படிப்பட்ட விஷயங்களை குறித்துதான் அவன் கவலைப்படுகிறவனாயிருக்கிறான். வாக்குவாதத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னவென்றால், அது அந்த முழு போராட்டத்தையும் எதிரியினுடைய சொந்த மண்ணுக்கு எடுத்துச் சென்றுவிடும். அவனும் வாக்குவாதம் செய்யக்கூடும். அது நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த வகையான உண்மையான நடைமுறைக்குரிய பிரச்சாரமாக அது இருக்கும். பல நூற்றாண்டுகளாக இவன் பாதாளத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவை விட மிகவும் கீழானவனாக காட்டப்பட்டிருக்கிறான். வாக்குவாதம் செய்கிற அந்த செயலின் மூலமே நீ உன்னுடைய நோயாளியின் சிந்திக்கும் திறனை எழுப்பிவிடுகிறாய். அது விழித்து கொண்டால் அது எங்கு போய் முடியும் என்று யாரால் கணிக்க முடியும்? நமக்கு சாதகமாக முடியும்படியாக அவனுடைய எண்ணக் கோர்வையை திரிக்கலாம் என்றாலும், உன்னுடைய நோயாளியினுடைய தற்காலிகமான உணர்ச்சி அனுபவங்களின் மேலுள்ள அவனுடைய கவனத்தை நீ திசை திருப்பி, இந்த பிரபஞ்சத்துக்குரிய பிரச்சனைகளின் மேல் அவனுடைய கவனத்தை திருப்புகிற ஒரு பயங்கரமான பழக்கத்தை உன் நோயாளியிடம் பலப்படுத்தி விடுவாய் என்பதை நீ கண்டுகொள்வாய். உன்னுடைய வேலை என்னவென்றால், தற்காலிகமான உணர்ச்சிகளின் மேல் அவனுடைய கவனத்தை பதிய வைப்பதுதான். அவன் அதை இதுதான் உண்மையான வாழ்க்கை என்று அழைக்கும்படியாக அவனுக்கு கற்றுக்கொடு. ஆனால் தான் எதை உண்மை என்று அழைக்கிறான் என்ற கேள்வியை கேட்க விடாதே. ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், அவன் உன்னைப் போல ஒரு முழுமையான ஆவி அல்ல. நீ ஒருபோதும் மனிதனாக இராததினாலே அவர்கள் அந்தந்த நாளுக்குரிய சாதாரண அழுத்தத்தினாலே எவ்வளவு அடிமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீ உணரவில்லை. ஒருமுறை எனக்கு ஒரு நோயாளி இருந்தான். அவன் ஒரு தெளிவான நாத்திகவாதி. பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்திலே உட்கார்ந்து வாசிக்கிற ஒரு பழக்கம் அவனுக்கு இருந்தது. ஒரு நாள் அவன் அப்படி உட்கார்ந்து வாசித்துக் கொண்டிருந்தபோது அவனுடைய மனதிலே ஏற்பட்ட ஒரு தொடர்ச்சியான சிந்தனைகள் தவறான பாதையில் போய்க் கொண்டிருப்பதை கவனித்தேன். நான் நினைத்தது போலவே ஒரே நொடியில் எதிரியானவன் அவனுக்கு அருகில் வந்து நின்றான். நான் எங்கு இருக்கிறேன் என்று யோசிப்பதற்குள் என்னுடைய 20 வருட கால உழைப்பும் சிதைய ஆரம்பித்ததை பார்த்தேன். வாக்குவாதத்தின் மூலம் நான் அதை பாதுகாக்க முயற்சித்திருந்தால் என்னுடைய எல்லா உழைப்பும் வீணாகியிருக்கும். ஆனால் நான் அப்படிப்பட்ட ஒரு முட்டாள் அல்ல. அந்த மனிதனுடைய பகுதியில் எது என்னுடைய கட்டுக்குள் மிகவும் அடங்கியிருந்ததோ அந்த இடத்திலே உடனே தாக்கி, மதிய உணவிற்கான வேளை மிகவும் நெருங்கிவிட்டது என்று பரிந்துரைத்தேன். ஆனால் அது மதிய உணவை காட்டிலும் மிகவும் முக்கியமானது என்று எதிரியும் எதிர்பார்த்திருப்பான் என்று எண்ணுகிறேன்.
எதிரி என்ன பேசுகிறான் என்பதை நம்மால் ஒட்டு கேட்க முடியாது என்பது உனக்கு தெரியுமா?
அப்படிதான் சொல்ல ஆரம்பித்திருப்பான் என்று நான் நினைக்கிறேன். நான் என் நோயாளியிடம்,
அமைதலாயிரு, இந்த விஷயம் சீக்கிரமாக எதிர்கொண்டு தீர்க்க முடியாத அளவுக்கு பெரிய விஷயமாக இருக்கிறது
என்று கூறின உடனே அவனுடைய முகம் பிரகாசமடைந்தது.
மதிய உணவை அறிந்துவிட்டு பின்னர் மீண்டும் வந்து ஒரு புத்துணர்ச்சியான மனதோடு இதை எதிர்கொள்ளலாம்
என்று நான் சொல்லி முடிக்கும் முன்பாகவே அவன் கதவை நோக்கி பாதி தூரம் சென்று விட்டான். அவன் தெருவை அடைந்த அந்த கணத்திலேயே, இந்த போரில் நமக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்று மதிய வேளை செய்தித்தாளை வைத்துக் கொண்டு கூச்சலிடுகிற ஒரு சிறுவனையும், 73 பஸ் கடந்து செல்வதையும் நான் அவனுக்கு காண்பித்து, கடைசி படியை அவன் சென்றடையும் முன்பாகவே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை அவனுக்குள் ஏற்படுத்திவிட்டேன்.
என்னவென்றால், ஒரு மனிதன் தன் புத்தகங்களோடு தனிமையில் அடைப்பட்டிருக்கும்போது அவனுடைய மனதில் எப்படிப்பட்ட விசித்திரமான சிந்தனைகள் தோன்றினாலும் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாகவே உண்மையாக இருக்க முடியாது என்பதை காண்பிப்பதற்கு அன்றாட வாழ்க்கையின் ஒரு ஆரோக்கியமான அளவு போதுமானது என்பதே. இதில் ஆரோக்கியமான அளவு என்று அவன் குறிப்பிடுவது அந்த பஸ்ஸையும் அந்த செய்தித்தாழ்விற்கும் சிறுவனையும் தான்.
அவன் சற்றே தப்பித்தான் என்பதை உணர்ந்து கொண்டான். மேலும் தன்னுடைய பிற்காலத்திலே இதை குறித்து அவன் விரும்பி கூறின வார்த்தைகள் என்னவென்றால்,
நம்முடைய அடிப்படை சிந்திக்கும் திறனில் உள்ள தவறுகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய நம்முடைய கடைசி பாதுகாப்பு எதுவென்றால், நிஜத்தை குறித்து நமக்கு இருக்க வேண்டிய அந்த தெளிவற்ற உணர்வுதான்
என்பதாகும். அவன் இப்பொழுது நம்முடைய பிதாவின் வீட்டிலே பாதுகாப்பாயிருக்கிறான். நான் எதை குறிப்பிடுகிறேன் என்று இப்பொழுது உனக்கு புரிகிறதா? பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே நாம் அவர்களுக்குள்ளே தொடங்கின அந்த வேலையின் செயல்முறைக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதன் மூலமாகத்தான் தங்களுக்கு பரிச்சயமானவைகள் தங்கள் கண்முன்பாக இருப்பதினால் தங்களுக்கு பரிச்சயம் இல்லாதவைகளை நம்புவது அவர்களுக்கு மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கிறது.
சாதாரணமான எல்லாவற்றையும் குறித்த அழுத்தத்தை அவன் மீது வைத்து அவனை தள்ளிக்கொண்டே இரு. எல்லாவற்றிற்கும் மேலாக அறிவியலை, அதாவது உண்மையான அறிவியலை கிறிஸ்தவனுக்கு எதிராக ஒரு ஆயுதமாக பயன்படுத்த முயற்சிக்காதே. அவைகள் அவனால் பார்க்க முடியாத, தொட முடியாத சில உண்மைகளை குறித்து நிச்சயமாக ஊக்கப்படுத்தும். தற்கால விஞ்ஞானிகள் பலரை நாம் இழந்து போன சோகமான நிகழ்வுகள் உள்ளன.
அறிவியலுக்குள் மூழ்க வேண்டும் என்று அவன் நினைத்தால் பொருளாதாரத்தின் மீதும் சமூகவியலின் மீதும் அவன் சிந்தனையை பதித்து அவனை அந்த விலை மதிப்பில்லாத அன்றாட வாழ்க்கை என்பதிலிருந்து வெளியேற்றுவதற்கு அனுமதிக்காதே. ஆனால் இவை எல்லாவற்றிலும் சிறந்தது என்னவென்றால், அவன் அறிவியலை வாசிக்காதபடி தடுப்பதும், தனக்கு எல்லாம் தெரியும் என்றும் சாதாரண பேச்சு வழக்கத்தில் தான் எடுத்துக்கொண்டவைகளும் தான் வாசிப்பவைகளும் யாவும் சமீப காலத்து ஆராய்ச்சியின் முடிவுகள்தான் என்ற பிரம்மாண்டமான பரந்த ஒரு சிந்தனையை அவனுக்கு கொடுப்பதும் தான். நீ அவனை குழப்புவதற்காக தான் அங்கு இருக்கிறாய் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். உன்னை போன்ற குட்டிச்சாத்தான்கள் எல்லாம் இப்பொழுது பேசிக்கொள்வதை வைத்து பார்த்தால் நம்முடைய வேலை என்னவோ கற்றுக் கொடுப்பது என்று மற்றவர் நினைத்து விடுவார்கள் போல் இருக்கிறதே. இப்படிக்கு உன் அன்பு மாமா திருக்கன்.